டிரான்ஸ்வர்ல் ரேடியோவின் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
வேதத்தை நீ தியானம் செய், வேதத்தை தியானம் செய்தம் வராதே மனமே, சேதம் வராதே மனமே.
அதிகாலை நேரத்தில் ஆண்டவர் சமூகத்தில் அமைதியை தேடி வானொலி பெட்டிக்கருகில் ஆவலோடு காத்திருக்கும் நண்பர்களே, உங்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. சங்கீதம் 119:105.
தேவனை துதியுங்கள். அன்பான வானொலி நேயர்களே, இன்றைக்கு நாம் நியாயாதிபதிகளின் புத்தகம் 4 ஐந்தாம் அதிகாரத்தின் சில வசனங்களையும் சிந்திக்கப் போகிறோம். 3வது முறையாக ஜனங்கள் கர்த்தரை விட்டு தூரம் போய்விடுகிறார்கள். இதன் விளைவாக அவர்கள் அடிமைத்தரத்திற்குட்பட்டார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தர் இஸ்ரவேலை தெபோரா மூலமாகவும் பாராக் மூலமாகவும் விடுதலை செய்தார். வாசிக்கிறேன் நியாயாதிபதிகளின் புத்தகம் 4:3 வசனங்கள். ஏகூத் மரணமடைந்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள். ஆகையால் கர்த்தர் அவர்களை ஆத்சோரில் ஆளுகிற யாபீன் என்னும் கானானியருடைய ராஜாவின் கையிலே விற்று போட்டார். அவனுடைய சேனாபதிக்கு சிசரா என்று பெயர். அவன் புறஜாதிகளுடைய பட்டணமாகிய அரோசேத்திலே குடியிருந்தான். அவனுக்கு 900 இருப்பு ரதங்கள் இருந்தது. அவன் இஸ்ரவேல் புத்திரரை 20 கொடுமையாய் ஒடுக்கினான். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். ஏகூத் என்ற நியாயாதிபதி மரணமடைந்த பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் மீண்டுமாக விக்கிரக ஆராதனைக்குள்ளே போய்விட்டார்கள். எனவே மீண்டும் ஆத்சோரில் ஆளுகிற யாபீன் என்னும் கானானியருடைய ராஜாவின் கையிலே கர்த்தர் அவர்களை விற்று போட்டார். அந்த அரசனின் படைத்தளபதி சிசரா என்பவன், அவனுக்கு 900 இருப்பு ரதங்கள் இருந்தது. இப்படிப்பட்ட எந்த ஆயுதமும் இல்லாத இஸ்ரவேல் ஜனங்களின் மத்தியிலே அது பெரிய ஒரு பயத்தை உண்டு பண்ணியிருந்தது. எனவே 20 காலம் இந்த யாபீன் இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமைப்படுத்தி வந்தான். நியாயாதிபதிகள் 4:4-5 வசனங்களை பாருங்கள். அக்காலத்திலே லபிதோத்தின் மனைவியாகிய தெபோராள் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள். அவள் இப்ராஹிம் மலை தேசமான ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் நடுவில் இருக்கிற தெபோராளின் பேரீச்ச மரத்தின் கீழே குடியிருந்தாள். அங்கே இஸ்ரவேல் புத்திரர் அவளிடத்திற்கு நியாய விசாரணைக்கு போவார்கள். இங்கே தெபோரா என்னும் ஒரு தாயை நாம் பார்க்கிறோம். அவள் தீர்க்கதரிசியாயும் இருந்தாள், அதே நேரத்திலே நியாயாதிபதியாயும் இருந்தாள். தெபோராளின் கணவன்தான் லபிதோத் என்று நாம் சொல்ல வேண்டும். அவள் கர்த்தரால் இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரிக்கும்படியாக எழுப்பப்பட்டவள். இஸ்ரவேல் ஜனங்களின் சேனாபதிகளை அவள் அழைக்கிறாள். அவர்கள் செய்ய வேண்டிய வேலையை செய்யவில்லை. இஸ்ரவேலுக்கு எதிரானவர்களுக்கு எதிராக சென்று இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் விடுதலை செய்ய வேண்டும். பாருங்கள் அங்கு என்ன நடக்கிறது. நியாயாதிபதிகள் 4:6-8 வசனம் வரை வாசிக்கிறேன். அவள் நப்தலியில் உள்ள கேதேசில் இருக்கிற அபினோகாமின் குமாரன் பாராக்கை வரவழைத்து, நீ நப்தலி புத்திரரிலும் செபுலோன் புத்திரரிலும் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு தாபோர் மலைக்கு போக கடவாய் என்றும், நான் யாபீனின் சேனாபதியாகிய சிசராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்திற்கு வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்றும் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா என்றாள். அதற்கு பாராக், நீ என்னோடே கூட வந்தால் போவேன், என்னோடே கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்றான். அருமையானவர்களே, ஒரு குழந்தையை போன்ற ஒரு படைத்தளபதி என்றால் அவன் பாராக்தான். போர்க்களத்திலே முன்னாலே வீரர்களை நடத்தி கொண்டு செல்ல வேண்டிய இவன் ஒரு பெண்ணின் பின்னால் ஒளிந்து கிடக்கிறான். தெபோரா அவனோடு வரவில்லை என்றால் அவன் போக மாட்டேன் என்கிறான். இந்த தீர்க்கதரிசி தன்னோடு வந்தால்தான் யுத்தத்திலே வெற்றி பெறலாம் என்று எண்ணுகிறான். தேவன் இந்த பெண்ணை இவ்விதமாய் பயன்படுத்தியது ஒரு ஆச்சரியமான காரியம்தான். பாருங்கள் நியாயாதிபதிகள் 4:9. அதற்கு அவள், நான் உன்னோடே கூட நிச்சயமாய் வருவேன், ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை உனக்கு கிடையாது, கர்த்தர் சிசராவை ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்று சொல்லி தெபோராள் எழும்பி பாராக்கோடே கூட கேதேசுக்கு போனாள். பாராக்குவின் விருப்பப்படியே அவனோடு கூட வருவதற்கு வாக்கு கொடுக்கிறாள். தெபோரா ஒரு உறுதியான பெண்மணியாகவும் தன்னுடைய ஜனங்களுக்கு விடுதலை வேண்டும் என்பதற்கு வாஞ்சிய உள்ளவளாயும் இருந்தாள். பாராக் தன்னுடைய எல்லா படை வீரர்களையும் ஒன்று திரட்டினான். தங்கள் எதிராளிகளுக்கு எதிராக போருக்கு ஆயத்தமானார்கள். தேவன் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தார். நியாயாதிபதிகள் 4:16 வசனம் பாருங்கள். பாராக் ரதங்களையும் சேனையையும் புறஜாதிகளுடைய அரோசேத் மட்டும் துரத்தினான். சிசராவின் சேனை எல்லாம் பட்டய கருக்கனால் விழுந்தது. ஒருவனும் மீதியாயிருக்கவில்லை. இஸ்ரேல் ஜனங்கள் தங்கள் எதிராளிகள் படைகள் எல்லாவற்றையும் முறியடித்தார்கள். வசனம் 17. சிசரா கால்நடையாய் கேனியனான ஏபேரின் மனைவி யாகேலுடைய கூடாரத்திற்கு ஓடி வந்தான். அப்பொழுது யாபீன் என்னும் ஆத்சோரின் ராஜாவுக்கும் கேனியனான ஏபேரின் வீட்டுக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. தொடர்ந்து அங்கு என்ன நடக்கிறது பார்த்தீர்களா? யூதர் அல்லாத ஒரு பெண்மணி செய்கிற பணியை பாருங்கள். 18:21 வாசிக்கிறேன். யாகேல் வெளியே சிசராவுக்கு எதிர்கொண்டு போய், உள்ளே வாரும் என் ஆண்டவனே, என் அண்டை உள்ளே வாரும், பயப்படாதேயும் என்று அவனோடே சொன்னாள். அப்படியே அவன் அண்டை கூடாரத்தில் உள்ளே வந்தபோது அவனை ஒரு சமுக்காலத்தினாலே மூடினாள். அவன் அவளை பார்த்து, குடிக்க எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தா, தாகமாயிருக்கிறேன் என்றான். அவள் பால் தூர்த்தியை திறந்து அவனுக்கு குடிக்க கொடுத்து திரும்பவும் அவனை மூடினாள். அப்பொழுது அவன், நீ கூடார வாசலிலே நின்று யாராவது ஒருவன் வந்து இங்கே யாராயிலும் இருக்கிறார்களா என்று உன்னிடத்தில் கேட்டால் இல்லை என்று சொல் என்றான். பின்பு ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஒரு கூடார ஆணியை எடுத்து தன் கையிலே சுத்தியை பிடித்துக் கொண்டு மெல்ல அவனண்டையில் வந்து அவன் நெற்றியிலே அந்த ஆணியை அடித்து போட்டாள். அது உருவி போய் தரையிலே புதைந்தது. அப்பொழுது ஆயாசமாய் தூங்கின அவன் செத்து போனான். யுத்தத்திலே படை வீரர்கள் அநேகர் மறித்து போனபடினாலே சிசரா தன்னுடைய ஜீவனை மட்டும் காத்துக் கொள்வதற்காக இவ்வாறு ஓடி வந்தான். கானானிய பெண்ணாகிய இந்த யாகேல் அவனை அழைத்து உபசரிப்பது போல உபசரித்து அவனை நம்ப பண்ணினாள். அவன் தூங்கிய பொழுதோ கூடாரம் அடிப்பதற்காக பயன்படுத்தும் ஆணியை பயன்படுத்தி அவனை கொண்டு போட்டாள். இது இஸ்ரேல் மக்களுக்கு பெரிய ஒரு விடுதலையை கொடுத்தது. நியாயாதிபதியின் புத்தகம் 5 அதிகாரத்திலே தெபோராவும் பாராக்கும் பாடிய பாடலை நாம் பார்க்கிறோம். தெபோராவை குறித்த சம்பவத்தை 4 அதிகாரத்திலே வாசித்தோம். உண்மையாகவே அந்நாட்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருளான நாட்கள் தான். இஸ்ரவேலின் வடக்கு புறத்திலேதான் இந்த தெபோரா, பாராக், யாகேல் இவர்களின் சம்பவம் நடைபெற்றது. கர்த்தர் இஸ்ரவேலுக்கு பெரிய ஒரு விடுதலையை கொடுத்தார். இந்த பாடல் கர்த்தருக்கு துதி பாடுவதோடு கூட நடந்த சம்பவத்தை திரும்ப சொல்வதாயும் இருக்கிறது. வாசிக்கிறேன் நியாயாதிபதிகள் 5 அதிகாரம் முதல் 5 வசனங்கள். அந்நாளிலே தெபோராளும் அபினோகாமின் குமாரன் பாராக்கும் பாடினதாவது, கர்த்தர் இஸ்ரவேலுக்காக நீதியை சரிக்கட்டினது நிமித்தம் ஜனங்கள் மனப்பூர்வமாய் தங்களை ஒப்புக் கொடுத்தது நிமித்தம் அவரை ஸ்தோத்திரியுங்கள். ராஜாக்களே கேளுங்கள், அதிபதிகளே செவிகொடுங்கள். நான் கர்த்தரை பாடி இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தாவே, நீர் சேயீரிலிருந்து புறப்பட்டு ஏதோமின் வெளியிலிருந்து நடந்து வருகையில் பூமி அதிர்ந்தது, வானம் சொரிந்தது, மேகங்களும் தண்ணீராய் பொழிந்தது. கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்கள் கரைந்தது, இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக சீனாயும் கரைந்தது. இந்த பாடல் மிகவும் கவிதை நடையிலே அமைந்திருக்கிறது. தெபோரா தன்னை இஸ்ரவேலின் தாய் என்று சொல்கிறாள். இந்த யுத்தத்திற்கு அவள் தலைமை பொறுப்பெடுத்து போன போதும் அதை குறித்து அவள் எதையுமே பேசவில்லை. அவள் தேவனுடைய தெரிந்தெடுப்பு. இப்படிப்பட்ட அநேக முன்மாதிரியான தலைவர்களை சரித்திரத்திலே நாம் பார்க்கலாம். மோலி பிச்சர் என்ற பெண் ஒரு சிறந்த புரட்சிகரமான போர் வீரனின் மனைவி. மோலி பிச் யுத்தத்திலே பீரங்கி நரியிலே இறந்து போன பொழுது அவள் தன் கணவன் விழுந்து மறித்திருந்தாலும் உடனே பீரங்கியை இயக்கி பெரிய வெற்றியை சம்பாதித்தாள். ஜோன் ஆஃப் ஆர்க், இவள் ஒரு சிறந்த முன்மாதிரி. பிரான்ஸ் தேசத்து வீராங்கனை இவள். இப்படி பலரை நாம் சரித்திரத்திலே பார்க்கலாம். தெபோரா குறிப்பிடத்தக்க ஒரு நியாயாதிபதியாயிருந்தாள். திறமையிலே உத்தேனியலை விட இவள் சிறப்பானவள். பெண்கள் பொறுப்புக்கு வரும்பொழுது சொல்லப்போனால் மொத்தத்திலே தேசம் கீழ் நோக்கி போகும் காலம் இது. ஏற்கனவே கோழையான பாராக் என்னும் சேனை தளபதியையும் நாம் பார்த்தோம். இவன் குழந்தையைப் போல தெபோரா வந்தால்தான் யுத்தத்திற்கு போவேன் என்றவன். பல ஆண்டுகளுக்கு முன்னதாக டாக்டர் ஹாரி அயன்சைட் என்பவர் தன்னுடைய நண்பரோடு கூட நடந்து செல்லும்பொழுது ஒரு பூங்காவிலே ஒரு பெண் நின்று பிரசங்கித்துக் கொண்டிருந்தாளாம். அவருடைய நண்பர் ஹாரியை பார்த்து, ஒரு பெண் இப்படி எழுந்து நின்று பிரசங்கிப்பது எத்தனை கேவலமான காரியம், இவள் இப்படி செய்வது சரியில்லை என்றாராம். அதற்கு டாக்டர் அயன்சைட் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நீ சொல்வது சரிதான், இது வெட்கமானதுதான். ஆனால் அந்த பெண் பிரசங்கிக்கிறாள் என்பது வெட்கமான காரியம் அல்ல. அங்கே இந்த பெண் நின்று பேசுகிற இடத்திலே பேசக்கூடிய ஒரு ஆண் இல்லையே என்பதுதான் வெட்கமானது என்று கூறினாராம். அருமையான சகோதரனை சகோதரியே, இன்றைக்கு அநேக பெண்கள் பல பணித்தளங்களுக்கு செல்கிறார்கள். ஆனால் குடும்பத்திலிருந்து குடும்பத்தை கவனிக்க வேண்டிய பெண் வீட்டை விட்டு வெளியே செல்லும்பொழுது அதிகமான ஒழுக்கக்கேடுகளும் நடைபெறுகிறது. இன்றைக்கு அநேக பணி செய்யும் பெண்கள் கணவனுக்கு கீழ்ப்படிய விருப்பமில்லாமல் மிக எளிதாக விவாகரத்து செய்கிறார்கள். தங்கள் சொந்த பிள்ளைகளை விட்டுவிட்டு வேலை செய்யும் இடங்களிலே வேறு ஒருவரோடு பழகி அவர்களோட ஓடிவிடுகிறார்கள். எத்தனையோ பெண்கள் வாழ்க்கையின் அழுத்தம் தாங்காமல் தற்கொலையும் செய்து கொள்கிறார்கள். அருமையான சகோதரனை சகோதரியே, ஆதாமுக்கு ஏற்ற துணையாய் இருக்கும்படியாக அழைக்கப்பட்ட பெண் தனித்து சென்றபொழுது பிசாசின் வலையிலே எளிதாக விழுந்தது போல இன்றைக்கும் குடும்பத்தை விட்டு அதிக நேரம் வெளியேறும் பெண்கள் பாவங்களிலே மிக சாதாரணமாய் விழுந்து போகிறார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, குடும்ப சூழலை விட்டு வெளியே செல்லும் பெண்கள் மிகவும் ஜாக்கிரதையாய் இல்லாவிட்டால் எளிதாக பிசாசின் பொம்மையாகி விடுகிறார்கள். தெபோரா உண்மையாகவே வீட்டை விட்டு வெளியே செல்ல விரும்பவில்லை. கானானிய அரசனான யாபின் கரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் விற்று போட்டார். விடுதலையின் நேரம் வந்தபொழுதும் இஸ்ரவேலின் சேனாபதி பாராக் தனியாக யுத்தத்திற்கு போக பயந்தான். தேவன் அவனுக்கு வெற்றியை வாக்கு பண்ணியிருந்தாலும் அவன் செல்ல துணியவில்லை. யுத்தத்திற்கு பிறகு தெபோராவும் பாராக்கும் பாடல் பாடுகிறார்கள். நியாயாதிபதிகள் 5:6-7 வசனங்களை பாருங்கள். ஆனாத்தின் குமாரனாகிய சம்ஹாரின் நாட்களிலும் யாகேலின் நாட்களிலும் பெரும் பாதைகள் பாழாய் கிடந்தது. வழி நடக்கிறவர்கள் பக்க வழியாய் நடந்தார்கள். தெபோராளாகிய நான் எலும்பு மளவும், இஸ்ரவேலிலே நான் தாயாக எலும்பு மளவும், கிராமங்கள் பாழாய்போயின, இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய்போயின. தாற்று கோலினாலே பெலிஸ்தியரை வெற்றி கண்ட அந்த நியாயாதிபதியை நினைவிருக்கிறதா? ஜனங்கள் மிக ஒழுக்கக்கேடோடு இருந்த காலத்திலே, அந்த நீதி நியாயமில்லாத நாட்களிலே அவன் நியாயாதிபதியாய் வந்தான். கவனித்தீர்களா? பெரும்பாதைகளிலே நடமாட்டமில்லை, எல்லாரும் பக்க வழியாய் போகிறார்கள். ஏனென்றால் பெரும்பாதை வழியாக செல்வது ஆபத்தாக இருந்தபடினாலே பக்க வழியாய் சென்றார்கள். இன்றைக்கும் பல இடங்களிலே பிரயாணம் செய்வது ஆபத்தானதாக இருக்கிறது. பல பகுதிகளிலே பெண்கள் இரவிலே தனியாக செல்ல முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை அன்று இருந்தது என்பதை தெபோரா அறிந்திருந்தாள். அது மட்டுமல்ல, அவளுடைய பாடலிலே தலைமைத்துவம் எடுக்க சரியான ஆள் இல்லை என்பதையும் கூறுகிறாள். ஆளுகை செய்கிறவர்கள் ஆளுகை செய்ய தவறிவிட்டார்கள். முன்னாலே நின்று பொறுப்பெடுக்கக்கூடிய மனிதன் இல்லை. தெபோரா ஒரு தாயாயிருந்தாள். ஒரு தாயின் இருதயமே அவளுக்கு இருந்தது. அவள் முதன்மையாய் நின்று செயல்பட விரும்பவில்லை. ஆனால் அந்த பொறுப்பை எடுக்க எந்த ஒரு ஆண்மகனும் இல்லை. அப்படியென்றால் சூழ்நிலை எத்தனை பரிதாபமாய் இருந்தது என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். அவளுடைய இருதயத்தின் வாஞ்சையினாலே அவள் இஸ்ரவேலிலே ஒரு நியாயாதிபதியானாள். ஜனங்கள் கர்த்தரை மறுதளித்து நின்ற நேரத்திலே அவள் மேல் எழும்பி வந்து அவர்களுக்கு நியாயம் விசாரித்தாள். நியாயாதிபதிகள் 5:8 வசனம். நூதன தேவர்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது யுத்தம் வாசல் வரையும் வந்தது. இஸ்ரவேலிலே 40,000 பேருக்குள்ளே கேடகமும் ஈட்டியும் காணப்பட்டதுண்டோ? இன்று போல இஸ்ரவேல் மக்கள் அன்றும் கர்த்தரை மறுதளித்து விட்டார்கள். கடவுளே இல்லை என்று சொல்கிறவர்களாக அல்லாமல் அவர்கள் பல தெய்வங்களை வழிபட ஆரம்பித்து விட்டார்கள். அருமையான சகோதரி சகோதரியே, இன்னும் உண்மையான சமாதானம் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிற கோடிக்கணக்கான மக்களை எண்ணி பாருங்கள். தன்னுடைய பிள்ளைகள் அவ்வண்ணமாக வளர வேண்டும் என்று தெபோரா விரும்பவில்லை. எனவே அவள் தலைமைத்துவம் எடுக்கிறாள். இன்று அநேகர் தங்கள் சூழ்நிலையிலே சமாதானம் ஏற்படும், சமாதானம் ஏற்படும் என்று சொல்லுகிறார்கள். சமாதானத்தோடு கூட பாவ வாழ்க்கையிலே வாழலாம் என்று அநேகர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். சங்கீதம் 85:10 அவர்கள் வாசிக்க மறந்து போனார்கள். அந்த வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள், வாசிக்கிறேன். சங்கீதம் 85:10. கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். ஆனால் பிரியமானவர்களே, இன்றைக்கு சமாதானமும் நீதியும் ஒன்றோடு ஒன்று பேசுவது கூட இல்லை. சமாதானமும் நீதியும் ஒன்றை ஒன்று அறிந்திருக்குமா என்பதே கேள்விக்குறியானதாயிருக்கிறது. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை சமாதானத்தோடு பாவத்தின் மத்தியிலே வாழவிடவில்லை. இங்கே ஆர்வம் தரக்கூடிய மற்றொரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே சரியான வீரர்கள் இல்லை. தங்களுக்கு எதிராக வரும் எந்த எதிரியையும் சந்திக்க அவர்களிடத்திலே வலிமை இல்லை. 8 அவள் என்ன பாடினாள்? அப்பொழுது யுத்தம் வாசல் வரையும் வந்தது. இஸ்ரவேலிலே 40,000 பேருக்குள்ளே கேடகமும் ஈட்டியும் காணப்பட்டதுண்டோ என்கிறாள். இந்த கேள்விக்கு பதில் என்ன? இஸ்ரவேலிலே ஜனங்களை காக்கக்கூடிய வீரர்கள் இல்லை என்பதுதான். இப்பொழுது 9 வாசிக்கிறேன். ஜனங்களுக்குள்ளே தங்களை மனப்பூர்வமாய் ஒப்புக் கொடுத்த இஸ்ரவேலின் அதிபதிகளை என் இருதயம் நாடுகிறது. கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். அன்றைக்கு சூழ்நிலை மிகவும் மோசமான நிலையிலே இல்லை. தேவனுக்கு பயந்த சில தலைமை பொறுப்பு எடுக்கக்கூடியவர்கள் இருந்தார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் உதவியாக இருப்பேன் என்பதை தெபோரா தெரிவிக்கிறாள். தேவனற்ற ஜனங்களையே அவள் புறக்கணிக்கிறாள். நியாயாதிபதிகள் 5:10-11 வசனங்கள். வெள்ளை கழுதுகளின் மேல் ஏறுகிறவர்களே, நியாயஸ்தலத்தில் வீற்றிருக்கிறவர்களே, வழியில் நடக்கிறவர்களே, இதை பிரஸ்தாபியுங்கள். தண்ணீர் மொண்டுகொள்ளும் இடங்களில் வில் வீரரின் இறைச்சலுக்கு நீங்கினவர்கள் அங்கே கர்த்தரின் நீதி நியாயங்களையும் அவர் இஸ்ரவேலில் உள்ள தமது கிராமங்களுக்கு செய்த நீதி நியாயங்களையுமே பிரஸ்தாபப்படுத்துவார்கள். அது முதல் கர்த்தரின் ஜனங்கள் ஒலிமுக வாசல்களிலே போய் இறங்குவார்கள். ஒலிமுக வாசல் என்பது எந்த ஒரு பட்டணத்தின் தலைவாசலாயிருந்திருக்கிறது. அங்கேதான் எல்லா பொதுவான கூட்டங்களும் நடைபெறும். மக்கள் கூடும் இடங்களில் எல்லாம் இன்றைக்கு முக்கியமான காரியத்தை குறித்து பேசுகிறார்கள். ஆனால் அந்நாட்களிலே மக்கள் ஒருங்கிணைந்து கூடும் பொழுதெல்லாம் கர்த்தரின் நீதி நியாயங்களையும் இஸ்ரவேலில் உள்ள தமது கிராமங்களுக்கு செய்த நீதி நியாயங்களையுமே பிரஸ்தாபப்படுத்துவார்களாம். வசனங்கள் 12-13 பாருங்கள். விழி விழி தெபோராளே, விழி விழி பாட்டு பாடு, பாராக்கே எழும்பு, அபினோகாமின் குமாரனே உன்னை சிறையாக்கினவர்களை சிறையாக்கிக் கொண்டு போ, மீதியாயிருந்தவர்கள் ஜனத்தின் பிரபுக்களை ஆளும்படி செய்தார், கர்த்தர் எனக்கு பராக்கிரமசாலிகளின் மேல் ஆளுகை தந்தார். இஸ்ரேல் மக்கள் எதிராளிகளின் மேலே வெற்றி பெற்ற பின்னரும் தெபோரா பாராக்கை பார்த்து நீ பொறுப்பெடு என்கிறாள். ஆனால் அவன் பொறுப்பெடுக்கவில்லை. தெபோராளே தொடர்ந்து தலைமைத்துவம் வகிக்க வேண்டிய நிலை வந்தது. வல்லமை உள்ளவர்களுக்கு மேலும் அதிகாரத்தை உடையவளாக அவள் உணர்ந்தாள். வசனம் 14. அமலேக்கு விரோதமாக இவர்களுடைய வேர் இப்ராஹிமிலிருந்து துளிர்த்தது. உன் ஜனங்களுக்குள்ளே பென்யமீன் மனுஷர் உனக்கு பின் சென்றார்கள். மாகீரிலிருந்து அதிபதிகளும் செபிலோனிலிருந்து எழுதுகோலை பிடிக்கிறவர்களும் இறங்கி வந்தார்கள். சில கோத்திரங்கள் உதவி செய்யவில்லை. இவர்கள் யுத்தத்திற்கு போகும்போது ரூபன் கோத்திரத்திலிருந்து யாரும் அனுப்பப்படவில்லை. அவர்கள் அருகிலே இருந்தாலும் அவர்கள் உதவி செய்யவில்லை. அவர்கள் தங்கள் மந்தையோடு இருக்க வேண்டும் என்று எண்ணினார்கள். மந்தையை காக்க நம்பிக்கையுடைய யாரிடத்திலேயும் கொடுத்து வர அவர்களுக்கு விருப்பமில்லை. அங்கே எந்த யுத்தமுமே நடைபெறாததைப் போல அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் இசக்கார் கோத்திரத்து மக்கள் தெபோராளோடு கூட பாரோக்கோடு கூட எழுந்து நின்றார்கள். நியாயாதிபதிகள் 5:17. கீலேயாத் மனுஷர் யோர்தானுக்கு அக்கறையிலே இருந்துவிட்டார்கள். தான் மனுஷர் கப்பல்களில் தங்கியிருந்ததென்ன? ஆசேர் மனுஷர் கடற்கரையிலே தங்கி தங்கள் குடாக்களில் தாபரித்தார்கள். இதன் பொருள் என்ன தெரியுமா? தான் கோத்திரத்து மக்கள் தங்கள் வியாபாரத்திலே மிக முனைப்பாய் நின்றார்கள். இவர்கள் யுத்தத்திற்கு வந்து உதவி செய்ய விருப்பமில்லாதவர்களாக இருந்தார்கள். அதேபோல ஆசேரும் கடற்கரையிலேயே இருந்துவிட்டார்கள். அருமையானவர்களே, மனிதனுடைய சுபாவம் மாற்றம் பெறவே இல்லை. தெபோராளின் நாட்களைப் போல இன்றைக்கும் தங்கள் தேசத்திற்கு உதவி செய்ய முன்வராதவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அப்படி இருக்கக்கூடாது. வசனம் 18 வாசிக்கிறேன். செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள். இந்த இரண்டு கோத்திரத்தாருமே உண்மையாக யுத்தம் செய்தவர்கள். வசனம் 19. ராஜாக்கள் வந்து யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது கானானின் ராஜாக்கள் மெகிதோவின் தண்ணீர் அருகான தானாக்கிலே யுத்தம் பண்ணினார்கள். அவர்களுக்கு திரவிய கொள்ளை கிடைக்கவில்லை. ஒரு காலத்திலே எதிரிகளாய் இருந்த சிலரோடு இஸ்ரவேல் ஜனங்கள் கைகோர்த்தார்கள். அவர்கள் மெகிதோவின் தண்ணீர் பக்கத்திலே உதவி செய்தார்கள். ஒரு நாளிலே அர்மகதான் யுத்தம் இந்த இடத்திலேதான் நடைபெறப்போகிறது. இப்பொழுது 20 வசனம் பாருங்கள். வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று, நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களிலிருந்து சிசராவோடே யுத்தம் பண்ணின. அருமையானவர்களே, இது வெறும் கவிதை நடை என்று மட்டும் நாம் சொல்லிவிட முடியாது. உண்மையாகவே கர்த்தர் இந்த எதிராளிகளோடு யுத்தம் பண்ணினார் என்பது உறுதி. வசனங்கள் 21-23 வரை வாசிக்கிறேன். கீசோன் நதி பூர்வ நதியாகிய கீசோன் நதியே அவர்களை அடித்துக் கொண்டு போயிற்று. என் ஆத்மாவே, நீ பலவான்களை மிதித்தாய். அப்பொழுது குதிரைகளின் குழம்புகள் பாய்ச்சலினாலே பலவான்களின் பாய்ச்சலினாலேயே பிளந்து போயின. மேரோசை சபியுங்கள், அதன் குடிகளை சபிக்கவே சபியுங்கள் என்று கர்த்தருடைய தூதனானவர் சொல்கிறார். அவர்கள் கர்த்தர் பட்சத்தில் துணை நிற்க வரவில்லை. பராக்கிரமசாலிகளுக்கு விரோதமாய் அவர்கள் கர்த்தர் பட்சத்தில் துணை நிற்க வரவில்லையே. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த மேரோஸ் என்பது எந்த இடத்திலே இப்பொழுது இருக்கிறது என்பது தெரியவில்லை. ஆனால் ஒன்றை உறுதியாக சொல்லலாம், அப்படி ஒரு பட்டணத்திலே நாம் குடியிருக்க விரும்பவில்லை. தேவனுடைய பணியிலே கரம் கொடுக்க அவர்கள் கடந்து வரவில்லை. எனவே அவர்கள் சபிக்கப்பட்டார்கள். அருமையானவர்களே, இன்றைக்கும் கர்த்தருடைய பணியிலே கரம் கொடுக்க வராத எண்ணற்ற மக்கள் உண்டு. நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிற எங்களுக்கு அருமையானவர்களே, கர்த்தர் செயல்படும் காரியங்களிலே நீங்கள் பங்கு வைத்திருக்கிறீர்களா? பிசாசின் பிடியில் இருக்கும் எண்ணற்ற மக்களை கர்த்தர் விடுவிப்பதற்காக தம்முடைய வார்த்தையை வல்லமையாய் தேசத்திலே அனுப்புகிறார். இந்த பணியிலே உங்கள் பங்கு என்ன? ஏற்கனவே எனக்கு பங்கு உண்டு என்று சொல்கிற அருமையான சகோதர சகோதரிகளுக்காக கர்த்தரை துதிக்கிறோம். ஒருவேளை இதுவரை கர்த்தர் செயல்படும் காரியங்களிலே நீங்கள் பங்கில்லாத ஒருவராயிருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு அதை குறித்து நீங்கள் தீவிரமாய் சிந்திக்க உங்களை அன்போடு கேட்கிறோம். இங்கே பாராக்கும் தெபோராவும் கர்த்தருடைய சேனையின் பக்கத்தில் இருந்து யுத்தம் செய்தபொழுது அவர்களுக்கு உதவி செய்ய வராத பட்டணங்கள் சபிக்கப்பட்டன. இன்றைக்கும் அழிந்து போகும் ஆத்மாக்களை குறித்த அக்கறையோடு கூட கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் செயல்படும் நாட்களிலே நம்முடைய பங்கை நாம் செலுத்தியிருக்கிறோமா? நாம் அந்த பணியிலே கரம் கொடுத்திருக்கிறோமா? அப்பணிக்காக நாம் ஜெபிக்கிறோமா? அல்லது அந்த பணிக்காக நாம் என்ன செய்கிறோம் என்பதை குறித்து சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று நாம் வாசித்த வேத பகுதியிலே காணப்பட்ட காரியத்தைப் போல சகோதரர்களுக்கு உதவி செய்யாத அநேக கோத்திரங்களை குறித்து வாசித்தோம். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்ப அங்கத்தினர்கள், உறவினர்கள் தேவையுள்ளவர்களாய் இருக்கும் பொழுது அவர்களுக்கு உதவி செய்ய நாம் ஆயத்தமாயிருக்கிறோமா என்பதையும் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு எத்தனை குடும்பங்களிலே உறவினர்களுடைய உதவி சரியான நேரத்திலே கொடுக்கப்படாததினாலே கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள், பாடுகள். நம்மை கர்த்தர் ஆசீர்வாதமான நிலைமையிலே வைத்திருப்பார் என்றால் நம்முடைய உறவினர்களுக்கு, தேவை உள்ளவர்களுக்கு நாம் உதவி செய்ய ஆயத்தமாயிருக்கிறோமா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறேன் நல்ல ஆண்டவரே, நீர் வெற்றியை கொடுக்கிறவர், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பாராக்கையும் தெபோராவையும் நீர் பயன்படுத்தி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெற்றியை சம்பாதித்தீர் ஐயா. இன்றைக்கும் எங்கள் தேசத்தின் படைத் தளபதிகளுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்திருக்கிற பொறுப்பை உண்மையோடும் உத்தமத்தோடும் செய்ய நீரே அவர்களுக்கு கிருபை தாரும். அவர்களுக்கு தேவையான பாதுகாவலை நீர் தந்தரலும். ஆண்டவரே, ஒவ்வொரு தேசத்தின் படையிலே பணி செய்கிறவர்களும் உண்மையோடும் உத்தமத்தோடும் தங்கள் தேசத்தை குறித்த அக்கறையோடு கூட செயல்பட உதவி செய்யும். எங்கள் குடும்பங்களிலேயும் எங்களுடைய உதவி எப்பொழுது எங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தேவையோ அப்பொழுது கரம் கொடுக்க, அவர்களுக்கு நேரம் கொடுக்க, தேவையான உதவி செய்ய திறந்த மனதுள்ளவர்களாய் எங்களை நீர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்கிறோம். கர்த்தருடைய பணி நடைபெறுகிறதை அறிந்திருக்கிற நாங்கள் அந்த கர்த்தருடைய பணிக்கு கரம் கொடுக்கிறவர்களாய் வாழ உதவி செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். ஆகாய் 2:23.